போன மாதத்துக்கு முந்தின மாதத்துல நான் சொன்னேன், வேத வசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான ஆசீர்வாதம், அதுதான் வெளிச்சம். வேத வசனத்தை குறித்து பேசுவதென்றால் ஏராளம் பேசலாம். இந்த வசனங்களை குறித்து பேசுவதற்கு பல மணி நேரங்கள் நம்ம பேசலாம். அவ்வளவு தூரம் வசனங்களை குறித்த சத்தியங்கள் வேதத்தில் இருக்கிறது. வேதத்தை எப்படி கையாள்வது, வேதத்தை எப்படி தியானிப்பது, இப்படி பல விஷயங்கள். கடந்த முறை நான் வேதத்தை தியானிப்பதை குறித்து ஒரு செய்தி எடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்படி வேதத்தை தியானிக்கணும் என்பதை குறித்து ஒரு பேசிக்கான ஒரு டீச்சிங். அது ரொம்ப அடிப்படை சத்தியம், அதே நேரத்தில் அது ஒரு ஆசீர்வாதமான காரியமும் கூட. இன்றைக்கு மீண்டும் வேதத்தை குறித்து எனக்கு நிறைய அதை பேசணும்னு ஆசை. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் வேதத்தை குறித்து இன்னும் ஒரு செய்தியை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று,
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று
எண்ணுகிறீர்களே,
எண்ணுகிறீர்களே.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் வேத வாக்கியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வாய்மொழியாய் நாம் கேட்கிற வார்த்தை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்கள், ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வேத வசனம் தான் ஒரே வழி. வேத வசனங்களின் மூலமாகத்தான் நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம். ஆகினால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே வேத வசனத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க தெரிய வேண்டும். வசனத்தின் சாரத்தை, அதன் ஆசீர்வாதத்தை உள்ளே இருந்து நாம் எடுக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை சரியாய் தியானிக்க, அதன் மூலமாக நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேதத்தை நாம் தியானிப்பதற்கு எத்தனையோ வகைகள் இருக்கிறது, எத்தனையோ முறைகள் இருக்கிறது. கடந்த முறை நான் சொன்னது ஒரு அடிப்படை சத்தியம். இன்றைக்கு அடுத்த லெவல், அதை விட சற்று மேலான விதத்திலே வேதத்தை தியானிப்பதற்கு நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். வேத வசனம் என்பது தியானிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம், சும்மா நம்ம வாசிக்கிற ஒரு புத்தகம் அல்ல, தியானிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். வேத வசனங்கள் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது. வேத வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை கொடுக்கிறது. வேத வசனங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. வேத வசனங்கள் நமக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு காண்பிக்கிறது. வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை புடமிடுகிறது. சொல்லிக்கிட்டே போலாம், நான் சொல்றதெல்லாம் பிப்ளிக்கல் வேர்ட்ஸ் தான். வேத வசனங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் ஒரு தேவ பிள்ளை நிறைவாக நாம் சொல்லறித்துக் கொள்ள முடியும். இந்த வேத வசனங்கள் தான் நம்மை நித்திய ஜீவனுக்குள் நடத்துகிறது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:6. வாசிக்கலாம்.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன்,
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன்
பாக்கியவானும்,
பாக்கியவானும்
பரிசுத்தவானுமாயிருக்கிறான்,
பரிசுத்தவானுமாயிருக்கிறான்.
இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை,
இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை.
இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக,
இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக
ஆசாரியராயிருந்து,
ஆசாரியராயிருந்து
அவரோட கூட,
அவரோடு கூட
1000 வருஷம் அரசாள்வார்கள்,
1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்பதுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் என்றென்றைக்கும் வாழுகிற நித்திய ஜீவன். அதற்கு இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம ஜெயிக்கிறவர்களா இருந்தால் தான் நம்ம அப்படி போக முடியும். அதற்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஏதுவான ஒரே ஒரு காரியம் வேத வசனங்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு போக்கஸ் மட்டும் போயிடக்கூடாது. நமக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம போக்கஸ் பண்ணிடுறோம். செய்யற பிசினஸ்ல நம்ம நல்லா ஷைன் ஆகணும், செய்யற வேலை நமக்கு நல்லா இருக்கணும், குடும்பம் நமக்கு நல்லா இருக்கணும், நமக்கு சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், இதை வாங்கணும் அதை வாங்கணும், எத்தனையோ உலக காரியங்களின் மேல் எத்தனையோ போக்கஸ் ஆயிடுறோம். ஆனால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை குறித்த போக்கஸ் உங்களுக்கு போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எதை சுதந்திரித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் அவசியம் தான், வேணாம் சொல்லல. ஆனால் பரலோகத்தை குறித்த தரிசனம், நித்திய ஜீவனை குறித்த அந்த போக்கஸ் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் என்னைக்குமே போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த உலகத்தில் நடந்து முடிந்து விடுகிற காரியங்கள், இயேசு கிறிஸ்து இந்த நிமிஷத்தில் வெளிப்படுவாரானால் ஒரு இமை பொழுதல் எல்லாம் முடிஞ்சிடும். அப்ப யோசிக்கிறதற்கோ பேசுகிறதற்கோ பாவரிக்கை பண்ணுகிறதற்கோ நம்மை சரிப்படுத்துகிறதற்கோ நேரம் இருக்காது. நம்ம எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். வேத வசனங்கள் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த வேத வசனங்களின் மூலமாகத்தான் நம்ம நித்திய ஜீவனை அடைகிறோம். வேதத்தில் நீங்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நீங்க கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால் அவர் என்னைக்குமே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகத்தான் அவர் ஜனங்களை நடத்தி இருந்தார். வேற எந்த ஒரு போக்கத்தை அவர் கொண்டு போல, என்றைக்குமே ஜனங்கள் எப்படியாகினும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். கடந்த போன வாரம் மாலை ஆராதனையிலே நான் ஒரு செய்தி எடுத்தேன். அந்த செய்தியிலே இயேசு கிறிஸ்து எப்படி காஸ்பல் ஒரே நோக்கத்தோடு அவருடைய செயல்பாடு இருந்தது சொல்லி எடுத்தேன். அவருடைய முதல் பிரசங்கம், இயேசு கிறிஸ்து செய்த முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பரலோகத்தை பத்தி தான் பேசுறேன். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அவர் சீஷர்களை ஏற்படுத்தினது, மனம் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். அதுவும் பார்க்கும் பொழுது ஆத்துமாதாயம், அதுதான் நித்திய ஜீவனுக்காகத்தான் அவர் எடுத்தார். அவருடைய ஜபம் குறிப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜப குறிப்பு, ஒரே ஒரு ஜப குறிப்பு தான் கொடுத்தார். அந்த ஜப குறிப்பு என்ன? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தம்முடைய வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அதுவும் ஆத்துமாதாயம், அதுக்காக தான் அவருடைய ஜபமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். இந்த அற்புதங்களை செய்து பார்க்கும் பொழுது, தன்னுடைய அற்புதங்களை கண்டு மனம் திரும்பாமல் போன ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் கோபப்பட்டு அவருடைய கடிந்து கொண்டார். அதுவும் அவருடைய, அவர் அற்புதம் செய்த நோக்கமும் ஜனங்களை எப்படி ஆகிலும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும், அதுக்குதான் அவர் அற்புதம் செஞ்சார். இயேசு கிறிஸ்துடைய கடைசி கட்டளை, சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. போன ஈவினிங் பேசினது நான் ஷார்ட் அஞ்சு பாயிண்ட் சொல்லிட்டு பேசிட்டேன் போன வாரம் பேசுறது ஈவினிங். அவருடைய நோக்கம், தரிசனம் எல்லாமே எப்படி ஆகில ஒரு கூட்ட ஜனத்தை நித்தியத்துக்கு நேராய் கொண்டு போக வேண்டும், அதுதான் அதேதான் அவருடைய மைண்ட்ல இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் ஜபங்கள் வேதத்தில் இருக்கிறது. அவர் செய்த ஒரு ஜபத்தை, ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:3 வாசிக்கலாம். யோவான் 17:3.
ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும்
நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும்
அறிவதே நித்திய ஜீவன்.
நித்திய ஜீவன் என்னன்னு முதல்ல பேசிக்கா சொல்றாரு. பாருங்க எப்படி வருது, ஒரு தேவ பிள்ளைக்குள் நித்திய ஜீவன் எப்படி வருது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்போ அந்த நித்திய ஜீவன் எப்படி நமக்குள் வருகிறது என்பதை விளக்கமா சொல்றாரு. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அறிந்து கொள்வதிலே தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஆமென். நல்லா புரிஞ்சுச்சு உங்களுக்கு? இங்க பரிசுத்த ஆவியார் எங்க போயிட்டார், ஏன் பிதாவையும் இயேசு கிறிஸ்துவை மத்திய சொல்றாரு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிய முடியும். இந்த வேத வாக்கியங்கள் யாவும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஆகினால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இந்த வேத புத்தகத்திலிருந்து பிதாவையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துலதான் பிதாவையும் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க முடியும். அவர்களை இந்த வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு தேவ பிள்ளை நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாகிறது, எப்படி வேத புத்தகத்தின் மூலமாக இந்த காரியங்கள் நமக்கு வருகிறது என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இந்த பிதாவுக்கும் வேத வசனத்திற்கும் என்ன சம்பந்தம், இயேசு கிறிஸ்துவுக்கும் வேத வசனத்திற்கும் என்ன சம்பந்தம், பரிசுத்த ஆவியானவருக்கும் வேத புத்தகத்திற்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் பார்க்கணும். வேத புத்தகம் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றது, ஒன்றோடு ஒன்று இணைத்து கொண்டு வருகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா வேத வசனம் தான். இப்பொழுது நான் பிதாவுக்கும் வேத வசனத்திற்கும் உள்ள சம்மதத்தை சொல்றேன், வாசிங்க. வேதத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதல் எடுப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது,
ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. பிதாவையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. அந்த வார்த்தையே தேவனாகவே இருந்தது. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அது தேவனாகவே இருந்தது. இரண்டாவது அதே முதல் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த வார்த்தை மாம்சமாகி,
அந்த வார்த்தை மாம்சமாகி,
கிருபையினாலும்
கிருபையினாலும்
சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்,
சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார்,
நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை வெளிப்பட்ட, அந்த வார்த்தை மாம்ச ரூபத்தில் இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்டு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் அவர் வாசம் பண்ணினார். அப்போ பிதாவாகிய தேவன், அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஆவியானவருக்கும் வேத வசனத்திற்கும் என்ன சம்பந்தம்? 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16
வேத வாக்கியங்கள் எல்லாம்,
வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது,
தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன்,
தேவனுடைய மனுஷன்
தேறினவனாகவும்,
தேறினவனாகவும்
எந்த நற்கிரியையும் செய்ய,
எந்த நற்கிரிகளையும் செய்ய
தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக,
தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக
அவைகள் உபதேசத்திற்கும்,
அவைகள் உபதேசத்திற்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும்,
கடிந்து கொள்ளுதலுக்கும்
சீர்திருத்தலுக்கும்,
சீர்திருத்தலுக்கும்
நீதியை படிப்பிக்குதலுக்கும்,
நீதியை படிப்பிக்குதலுக்கும்
பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது,
பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நல்ல கவனிக்கணும். வேத புத்தகம் ஏறக்குறைய 1500 ஆண்டுகள் இடைவெளியிலே ஒரு டியூரேஷன் எழுதப்பட்டது. முதல் புத்தகம் எழுதப்பட்டதற்கும் கடைசி புத்தகம் எழுதப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதப்பட்டது. வித்தியாசமான ஏறக்குறைய 40 வித்தியாசமான நபர்கள் வேத புத்தகத்தை எழுதினாங்க. அதுல படித்தவர்கள் எழுதினாங்க, பவுலை போன்ற வேதத்திலே தேறினவர்கள் வேதத்தை எழுதினாங்க, படிப்பறிவிதலாத பேதுருவை போன்றிருக்கிறவர்கள் எழுதினாங்க, யோவானை போல இருக்கிறவர்கள் எழுதினாங்க, நல்ல திறமை உள்ள மோசையை போல இருக்கிறவர்கள் வேதத்தை எழுதினாங்க, சிறந்த தேவ மனுஷர்களாக இருக்கிற தீர்க்கதரிசியை போன்ற, சாமுவேலை போன்ற தீர்க்கதரிசிகள் எழுதினார்கள், நியாயாதிபதிகள் எழுதினார்கள், தாவீதை போல இருக்கிற ராஜாக்கள் எழுதினார்கள். இப்படி பலதரப்பட்ட ஜனங்கள், ஒரு மீனவன்ல இருந்து ராஜா வரைக்கும், படித்து தேறினதான பவுலிலிருந்து படிப்பறிவில்லாத யோவான் பேதுருவை போன்றவர் வரைக்கும் வித்தியாசமான கேரக்டர் உள்ளவங்க எல்லாம் எழுதினாங்க. ஆனால் இவர்கள் எல்லாரும் எழுதின காரியங்களிலும் ஒரே ஒரு இணைப்பு காணப்படுகிறது, எல்லாத்திலையும் ஒரு இணைப்பு காணப்படுகிறது. அதற்கு ஒரே ரீசன் என்னன்னா, அத்தனை பேரையும் இயக்கினவர், அத்தனை பேருக்குள்ளும் இருந்தும் ரகசியத்தை வெளிப்படுத்தினவர், ஒரே பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் எல்லாரையும் நிறைத்து இந்த ஒரே ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளிருந்தும் வேத வசனங்களை அனுப்பி கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் தான் வேத புத்தகத்தின் ஆக்கியோன். நல்ல கவனிக்கும். பைபிளுடைய சிங்கிள் ஆத்தர் யார் என்று கேட்டால், ஒரே வார்த்தையில சொல்ல போனால் பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வித்தியாசப்பட்ட நபர்களை இயக்கினார், படித்தவர்களை இயக்கினார், படியாதவர்களை இயக்கினார். இந்த ஒரே ஆவியானவர் தான் வேத புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் பலர் மூலமாக விளங்கப்படினார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தான் வேதத்திலே மறைந்திருக்கிற ரகசியங்களை எடுக்க முடியும். ஏன்னா வேத புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரே நோக்கத்தோடு அல்ல, அந்த நோக்கங்கள் பல விதங்களில் இருக்கிறது. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3:16 பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 16-17 வசனங்களை நான் மீண்டும் வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், அதனுடைய ரீசன் எதுக்காக, அந்த மோட்டிவ், அது அனுப்பப்பட்ட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்ச்சி அடைய செய்வதற்கு வேதவசனம் நமக்கு தேவை. வேதவசனத்தை புறக்கணிக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்ச்சி அடைய முடியாது. ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது, எந்த நற்கிரிகளை செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாகும் படிக்கு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியைகள், சுபாவங்கள் நமக்கு மாறினாதான் கிரியைகள் மாறும் இல்லையா. நம்முடைய உள்ளான இருதயம் மாறினாதான் வெளியில் இருக்கிற கிரியைகள் மாறும். அப்ப இந்த வேத வசனங்கள் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை மாற்றி நம்முடைய கிரியைகளை எல்லாம் நற்கிரியைகளாய் மாற்றுகிறது. எந்த நற்கிரியைகளை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. மூன்றாவது, இந்த வேத வசனங்கள் நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, உபதேசமாய் இருக்கிறது. இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லி நமக்கு நல்ல காரியங்களை வேத வசனத்தின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ளுகிறோம், உபதேசிக்கிறது. நான்காவது, நம்மை கடிந்து கொள்ளுகிறது. நம்முடைய குறைகள், குற்றங்களை எல்லாம் சுட்டி காண்பித்து நம்மை கடிந்து கொள்ளுகிறது. நம்மை கடுமையாய் நம்மை எச்சரித்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஐந்தாவது, பார்க்கும் பொழுது சீர்திருத்துகிறது. அந்த குறைவிலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு ஆலோசனை கொடுத்து எப்படி வெளியில வர வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகிறது. ஏழாவது, பார்க்கும் பொழுது நீதியை படிப்பிக்கிறது. எது நீதியான வாழ்க்கை என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த நீதியை படிப்பித்து அந்த பாதையிலே நம்மை நடத்தி கொண்டு போகும். வேத வசனம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய முடியாது. அன்றைக்கு இருந்த ஆதி சபையார் வெற்றி பெற்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேத வசனம் தான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:11 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அந்த ஒரே வசனம் வேதம் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு சரியான அடையாளத்தை காண்பிக்கும். 17:11 வாசிக்கலாம்.
அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு,
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று
தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்.
அந்த பட்டணத்தார், பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டான். வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் இருந்தவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தெசலோனிக்கே விசுவாசிகள் நல்ல விசுவாசிகள் தான், அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆனால் பெரோயா பட்டணத்தார் அதை விட பெட்டரா இருந்தாங்க. வேதமே அதற்கு காரணத்தை சொல்லுகிறது. அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். தினமும் வேதத்தை ஆராய்ச்சா, டெய்லி. வேதம் வந்து ஞாயிற்றுக்கிழமை புத்தகம் கிடையாது, புரியுதுங்களா. வேதம் ஞாயிற்றுக்கிழமைக்கு உபயோகப்படுத்துகிற புத்தகம் அல்ல. தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவமா இருக்கும். டெய்லி பைபிள் படிக்கிறவர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தினமும் சரியான வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். நான் சொல்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னமோ இது ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு விட்டுறாதீங்க, நான் சொல்றேன். இதெல்லாம், இதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போற காரியம். டெய்லி வேதத்தை வாசிக்காதவன், தியானிக்காதவன், அதில் இருக்கிற காரியத்தை குறித்து யோசிக்காதவன் கிறிஸ்தவனே சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, தினமும் வேதத்தை தியானிக்க, வாசிக்க, தியானிக்க, அதில் இருக்கிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க உங்கள் இருதயத்தை திருப்பலைன்னா நம்ம கிறிஸ்தீனே கிடையாது, கிறிஸ்தவன்னே சொல்லக்கூடாது. எத்தனையோ உலக காரியத்தை அழிந்து போற காரியத்தை நம்ம டெய்லி செய்யறோம், டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி தூங்குறோம், டெய்லி வேலைக்கு போறோம், டெய்லி என்னென்னமோ காரியத்தை செய்யறோம். ஆனால் வேதம் என்பது தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம். அதான் வேதத்தில் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்ததற்கான ரகசியம் வேதம் தெளிவாக சொல்லுது. அவங்க தினந்தோறும் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. டெய்லி சும்மா ரீட் பண்ணக்கூடாது, ஆராயணும். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஆராய தான் சொல்லி கொடுக்க போறேன். இன்னைக்கு ஒரு பேசேஜ் இன்னைக்கு நம்ம ஆராய போறோம். அதுதான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அதுவே மெசேஜ். உங்களுக்கு ஒரு பேசேஜ் எடுக்க போறோம், அதை ஆராய போறோம். அதுதான் உங்களுக்கு எப்படின்றது மெசேஜ். அப்படியே பாத்துங்க, வேதத்தை ஆராய தெரியணும், டெய்லி ஆராயணும். எந்த ஒரு வேத பகுதி எடுத்தாலும் அதை ஆராயணும். அதை ஆராய்ந்து பார்த்து அதற்குள் இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்கள் தோண்டி எடுக்க வேண்டும். அதில் இருக்கிற காரியத்தை உங்கள் வாழ்க்கை முறையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம வந்து கிறிஸ்தவர்களா இருந்தாலும் 10 வருஷம் 20 வருஷம் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. புரிந்துங்களா? வாழ்க்கையில மாற்றமே இருக்காது. வாழ்க்கையில நமக்கு மாற்றம் ஏற்படணும். ஒவ்வொரு நாளிலும் மாறணும். நாம் கிறிஸ்துவின் சாயலாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ரோமர் 8:29 அதைத்தான் சொல்லுகிறது. தம்முடைய குமாரன் அநேகருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை போல் மாறணும், மாறணும், மாறிக்கிட்டே இருக்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளில் நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மாறுவதற்கு வேத வசனம் மாத்திரம்தான் ஒரே காரியமா இருக்கிறது. சரி, இப்ப நம்ம அதை எப்படி தியானிப்பது என்பதை குறித்து நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒரு பேசேஜ் எடுத்துக்கொண்டு நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6 அதிகாரம், ஏசாயா 6 அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து இப்பொழுது நான் சில வசனங்களை இப்ப இந்த இடத்துல நம்ம தியானிக்கிறான். உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல போறேன். கவனியுங்கள். இந்த விதத்திலே நீங்கள் வேதத்தை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே வேத வசனத்தை அப்பதான் உங்களால் நேசிக்க முடியும். நிறைய பேருக்கு பைபிளை கையாளுகிற முறை தெரியாததுனாலதான் பைபிள் போர் அடிக்குது. புரியுது? உங்களுக்கு பைபிள் போர் அடிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா பைபிளை எப்படி தியானிக்கிறதுன்னு தெரியல, அதனாலதான் போர் அடிக்குது. படிக்கிறதுக்கு 4 வசனம் படிச்சோன்னு போர் அடிச்சிருது, அதுக்கு பிறகு படிக்க முடியாம வச்சிடறீங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்றதை கவனிங்கள். 6 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல்
வீற்றிருக்க கண்டேன்
அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது.
நீங்க பாருங்க, இப்ப இந்த வேத பகுதி நம்ம எப்படி பாக்குறோம் பாருங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனத்திலே நீங்கள் எதை பார்க்கிறீர்கள், யாரை பார்க்கிறீர்கள், அது நமக்கு முக்கியம். வேதம் நம்முடைய ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். பிதாவையும் குமாரனையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். நீங்க பழைய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தா பிதாவை பார்க்கலாம், குமாரனையும் அங்கங்க பார்க்கலாம், பல இடத்துல பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா குமாரனை ரொம்ப பார்க்கலாம், பிதாவை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்கலாம். வேதம் முழுவதிலும் பிதாவும் குமாரனும் நிறைந்திருக்கிறார்கள். நீங்க வேதத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே நீங்க பார்க்க வேண்டியது யார் என்றால் நம் தேவனாகிய கர்த்தரை பார்க்க வேண்டும். அவரை தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம அவரை போல மாறணும்னா அவரை பார்க்காம நம்ம அவரை மாதிரி மாற முடியாது. அவரை பார்க்கணும். வேற எதையோ நம்முடைய கவனத்தில் கொண்டு வரக்கூடாது. நீங்க நல்லா கவனிக்கணும். மைண்ட் எப்பொழுது நான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், மைண்ட் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் சப்மிட் பண்ணிட்டு உங்களை நல்லா கமிட் பண்ணிட்டு நீங்க பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க. எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்க முதலாவது வேதத்திலே பார்க்க வேண்டியது என்ன? கர்த்தரை பார்க்கணும். அங்க கர்த்தர் எப்படி இருக்கிறார்? இங்க ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறான், உன்னதமான தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே தேவனாகிய கர்த்தர் வீற்றிருக்கிறதை பார்க்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறார். இதுதான் பார்த்தது. இப்ப நீங்க வேதத்தை நீங்க பார்க்கும்போது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக பார்க்கிறீர்கள். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறீர்கள். ஆண்டவர். அப்ப இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது? என்னுடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, உயரமும் உன்னதமானவர், உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் ஒரு சின்னவர் அல்ல, அவர் ரொம்ப பெரியவர். அவருடைய உயரம் என்னன்னு சொல்ல முடியாது. அவருடைய சிங்காசனம் தான் போட்டிருக்கு. சிங்காசனமே உயரம் உன்னதமா இருக்குது. பூமியும் வானத்தை நிறைச்சிருக்குது சிங்காசனமே. அவர் தேவாலயத்திலே அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பிற்று. அவ்வளவு மகிமையான ஆண்டவர். அவருடைய ஆலயம் யாரு? நான் தான் அவருடைய ஆலயம். என்னை அவர் நிரப்புகிறவர். என் ஆண்டவர் மிகவும் பெரியவர். அவருடைய மகிமையின் வஸ்திரம் என்னை நிரப்பும். அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் அவர். பைபிள்ல நீங்க எங்க பார்த்தாலும் ஆண்டவரை நீங்க பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏசாயாவை பொறுத்த மட்டுமே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக ஒரு ஆண்டவரை கர்த்தர் அவனுக்கு காமிச்சார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தன்னை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்ம தான் இருக்கிறதுல பாக்கியவான்கள். எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்ட எல்லா விதமான அவருடைய காட்சிகளை நம்ம ஒருத்தர் பார்க்கிறோம். ஆமென். ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது எசேக்கியேலுக்கு இருக்காது. எசேக்கியேல் பார்த்த ஆண்டவரை எரேமியா பார்க்கல. எரேமியா பார்த்த ஆண்டவரை ஆபிரகாம் பார்க்கல. ஆபிரகாம் பார்த்த ஆண்டவரை ஈசாக்கு பார்க்கல. ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் இருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் தொகுத்து கர்த்தர் நமக்கு கையில பைபிள் கொடுத்திருக்கிறார். யார் யாருக்கு அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்காக தெரியுமா? இப்படியெல்லாம் நான் என்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன், இந்த எல்லா விதங்களிலும் சேர்த்து நான் உனக்கு வெளிப்படுவேன் என்பதுதான் கர்த்தருடைய காரியம். ஆமென். பைபிள்ல இருக்கிறதுலேயே சிறந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம தான். பைபிள்ல நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இருக்கும். ஆபிரகாம்குள்ள ஒரு நல்ல விசுவாசம் ஸ்பெஷலா இருக்கும். ஈசாக்குள்ள சாந்த குணம் ஸ்பெஷலா இருக்கும். யாக்கோபுக்குள்ள ஒரு சந்தர்ப்பம் போராடி ஜெபிக்கிறது ஸ்பெஷலா இருக்கும். யோசேப்புக்குள்ள பரிசுத்தம் ஸ்பெஷலா இருக்கும். சாமுவேலுக்குள்ள பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜபம் ஸ்பெஷலா இருக்கும். மோசேக்குள்ளே ஜனங்களுக்காய் பானம் எடுக்கிறதான திறப்பின் வாசல் நிற்கிறது ஸ்பெஷலா இருக்கும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் ஸ்பெஷல் ஆக்கினார். எப்படி தெரியுமா? அவர் அவர்களுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின விதத்தில் அந்தந்த நபர்களை அந்தந்த விதத்தில் ஸ்பெஷல் ஆக்கினார். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து நமக்கு ஏன் எழுதி கொடுத்திருக்கிறார்னா, நம்ம எல்லா விதத்திலையும் ஸ்பெஷலா மாத்துறதுக்கு தான் கர்த்தர் தன்னை குறித்து எல்லா விஷயங்களையும் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது என்னமோ ஆண்டவர் ஆகிய கர்த்தர் உயர உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அப்படியே போயிடாதீங்க. வேதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் யார்? இந்த ஏசாய பார்க்கும் பொழுது ஆண்டவர் யார்? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆதியாகமம் 12 அதிகாரத்தை நீங்க எடுத்து படிக்கிறீங்க வச்சுங்க, சும்மா உதாரணத்துக்கு எல்லாத்தையும் எடுக்க வேண்டாம், எடுத்தவங்க இங்கே போயிடும். அந்த ஆதியாகமம் 12 அதிகாரத்தை எடுக்கிறீர்கள் என்றால் ஆபிரகாமுடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது. அந்த ஆபிரகாமுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு எடுத்த உடனே 7 வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உனக்குள்ள பூமியில் இருக்கிற வம்சங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் இப்படி வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் அப்படி கவனித்து பார்த்தால் இன்னைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறிக் கொண்டே இருக்கும். கர்த்தர் நிறைவேற்ற. அப்போ ஆபிரகாமுடைய சரித்திரத்தில் நீங்கள் ஆண்டவரை பார்ப்பீர்கள் என்று அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அந்த காரியத்தை பார்க்கும்போது எனவும் ஆபிரகாமுடைய சரித்திரம் படிக்கிற நினைக்காதீங்க. அந்த ஆபிரகாமுடைய சரித்திரத்துக்குள் காணப்படுகிற ஆண்டவரை மட்டும் தனியா பிரிச்சு பாருங்க. ஆமென். என்ன பைபிள் இருக்கிற எத்தனையோ ஹீரோஸ் இருக்கிறாங்க, ஆனா ஒன்லி ஹீரோ யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான் இருக்கிறது, சூப்பர் ஹீரோ. ஆமென். எத்தனையோ விதமான ஹீரோஸ் இருக்கிறாங்க பைபிள்ல, ஆனா எல்லாத்தையும் ஹீரோ ஆக்குன ஒரே ஒரு ஹீரோ யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். அதனால நம்ம வந்து என்னைக்குமே ஆபிரகாம பாராட்டுறதோ ஈசாக்க பாராட்டுகிறதோ யாக்கோவ பாராட்டுகிறது அல்ல, அவங்களை சிறந்தவர்களாய் மாற்றின ஆண்டவரை தான் நம்ம பாராட்ட வேண்டும். அவரை தான் நம்ம பார்க்கணும். ஆபிரகாம் ஏன் அப்படி ஸ்பெஷலானா? அது ஆண்டவரால. ஈசாக்கு ஏன் ஸ்பெஷலானா? அது ஆண்டவரால. யோசேப்பு ஏன் ஸ்பெஷலானா? அது ஆண்டவரால. தானியேல் ஏன் ஸ்பெஷலானா? அது ஆண்டவரால. யாருமே தங்கள் சுய திறமையினாலோ ஞானத்தினாலோ அனுபவத்தினாலோ சாதுரியத்தினாலோ யாருமே ஸ்பெஷலிஸ்டா மாறல. அவங்க அவங்களை ஸ்பெஷலிஸ்டா மாற்றினது நம்முடைய ஆண்டவர். அவரை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இருக்கிற நபர்களை ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடாது. ஆபிரகாமையும் ஈசாக்கிய பவுலையும் மோசையும் ஹீரோவாகிடக்கூடாது. அவர்களை எல்லாமே ஹீரோவாக்கின ஆண்டவர் தான் நமக்கு ஹீரோ. ஆமென். அவர் தான் இவங்களை ஸ்பெஷலா மாத்தினாரு. அவர் தான் என்னையும் ஸ்பெஷலா மாத்துவார். மோசை என்னை மாத்த முடியாது, ஆபிரகாம் என்னை மாத்த முடியாது, சாமுவேல் என்ன மாத்த முடியாது. அவர்களை மாற்றின ஆண்டவர் தான் என்னையும் மாற்ற முடியும். ஆமென். அதுதான் நம்ம பார்க்கணும். அவர் தான் நமக்கு ஹீரோ. அவரை தான் பார்க்கணுமே தவிர பைபிள் இருக்கிற கேரக்டர்ஸ் ஹீரோவாக்கிடாது. என்னைக்குமே அவர்களை ஹீரோவாக்கினவரையே நீங்க ஹீரோவா பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஏசாயாவின் இந்த ஆறாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரை என்னவா பார்க்கறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மிகப்பெரியவராய் பார்க்கிறீர்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும்பொழுது அங்க ஆண்டவர் என்ன பார்க்கறீங்க? வாக்கு தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவராய் அவரை பார்க்கிறீங்க. ஈசாக்கை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும் பொழுது அவனை ஒரு சாந்த சொருபியாய் மாற்றின ஆண்டவரை பார்க்கிறீங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்ப அவனுக்கு வந்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் அவனை பார்த்துக்கிட்டார் ஒவ்வொரு விஷயத்திலையும். கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு ஒவ்வொரு விஷயத்திலும். கர்த்தர் அவனை நடத்தினார். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது ஆண்டவரை முதலாவது நம்ம பார்க்க தெரியும். கர்த்தரை தெளிவாய் பார்க்கணும். அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் அதே போல எனக்கும் என் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். புரிதலா? அவர் எனக்கும் தன்னை வெளிப்படுத்துவார். ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவரை பார்க்க வேண்டும். அவர் தன்னை எப்படி, அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இரண்டாவது காரியம், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் எப்படி தன்னை மட்டுமல்ல தன்னுடைய காரியங்களை எல்லாம் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் காரியம் அவருடைய நேச்சர், நேச்சரை பார்க்கணும். இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்ட விதத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு பார்க்க தெரியும். இப்ப மறுபடியும் ஆறாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறார்.
சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள்.
சேராபீன்கள் அவருக்கு நேராக நின்றார்கள்.
அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி. இரண்டு சட்டைகளால் தன் கால்களை மூடி. இரண்டு சட்டைகளால் பறந்து. ஒருவரை ஒருவர் நோக்கி.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள்.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்? கேரக்டர் பார்த்தோம். அவரை பார்த்தோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்த்தோம். ஒவ்வொரு இடத்திலையும் அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார். ரெண்டாவது, இந்த ரெண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அடுத்தது நம்ம பைபிள் சேராபீன்களை குறித்து பார்க்கிறோம். இந்த ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் இதுதான் சொல்லுது. 2, 3, 4 வசனங்கள். இந்த சேராபீன்கள் என்ன செய்தாங்களாம்? பறந்துட்டு வந்தாங்களாம். இவங்களுக்கு 6 சட்டைகள் இருந்துச்சு. 2 சட்டைகளினால் பறந்தாங்களாம். 2 சட்டைகளினால் தங்கள் முகத்தை மூடினாங்க. 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொண்டு அவர்கள் பறந்து வராங்க. பறந்து வந்து இவங்க இங்க ஒண்ணு கர்த்தரை துதிக்கல. நிறைய பேர் கர்த்தரை துதிச்சாங்க நினைச்சுக்கிறாங்க. கர்த்தரை துதிக்கல. என்ன செய்யறாங்க? ஒருத்தரை ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாங்க. சேராபீன்கள் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஒருத்தரை ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாங்களா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். இப்ப பைபிள் இருக்கிற செகண்ட் பார்ட், ஒரு வசனத்தை நீங்க பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் தன்னை அவர் நேரடியாய் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இரண்டாவது காரியம், ஆண்டவரை குறித்து வேதம் என்ன பேசுகிறது அதை பாருங்க. ஆண்டவரை குறித்து அவரை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன பேசினாங்க, அவரை பற்றி என்ன பேசினாங்க, அதை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, எல்லாமே ஆண்டவரை சுற்றி இருக்கணும். நம்ம பைபிள்னு போனாவே நம்ம ஆண்டவரை விட்டு வெளியில போக்கஸ் வெளியிலே போயிடக்கூடாது. கர்த்தர் தான் நமக்கு, அது அவர் மட்டுமே போக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவருடைய நேச்சரை பார்த்தோம், கேரக்டரை பார்த்தோம். ரெண்டாவது அவரை பற்றி என்ன சொல்லப்படுகிறது. இந்த சேராபீன்கள் என்ன பேசிட்டாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பேசிட்டாங்க. அப்போ ரெண்டாவது அவரை பற்றி சொல்லப்படுகிற வசனங்களை நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா வசனங்களுமே ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொன்று வசனங்களில் வேறுபாடுகள் உண்டு, சில வசனங்கள் வேறுபாடுகள் உண்டு. இப்ப சில வசனங்கள் என்ன செய்கிறது, ஆண்டவரை டைரக்டர் காட்டுது. சில வசனங்கள் பரிசுத்தமான்கள் அவரை பத்தி பேசுவாங்க, அந்த பேசுற காரியத்தின் மூலமாகவும் நீ ஆண்டவரை தான் பார்க்கணும், அவரை பத்தி என்ன பேசப்படுது. அப்ப இது சேராபீன்கள் பேசினாங்க, அவரை பரிசுத்தர் 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 என்று பேசினாங்க. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரிசுத்தமான்களும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. ஆதியாகம் 22 அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து சொல்லுவார், உன் ஏக சுதனும் நேசகுமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு அழைத்து கொண்டு போய் அங்கு இருக்கும் மலைகளில், நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றிலே அவனை எனக்கு என்று தகன பலியாய் செலுத்துவர். புறப்பட்டு போறான், புறப்பட்டு போய் மலை மேல போறான், ஆடு மாத்திரை கொண்டு போல, ஏன்னா பிள்ளையை பலி செலுத்த போறான். பிள்ளைக்கு அது தெரியாது. போற வழியில மகன் கேட்கிற, ஆண்டவரே அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலும் பலிக்கு நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்குது, விறகு இருக்குது, ஆனால் பலிக்கான ஆடு எங்கப்பா, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டே போறான். அதே போல மலையின் மேல ஏறுறான், பலிபீடத்தை கட்டுகிறான், விறகை எடுக்குகிறான், தன் குமாரனை கட்டி அதன் மேல வைக்கிறான். இப்ப இந்த காரியம் நடந்துட்டே இருக்குது. கர்த்தர் மௌனமா இருக்கிறவர் அவன் பட்டயத்தை ஓங்கின பிறகுதான் நிறுத்தினார். கர்த்தர் அவன் விசுவாசத்தின்படியே கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆட்டை அந்த இடத்துல கொடுத்தார். அப்ப அவன் சொல்லுகிறான், யெகோவா இரே, கர்த்தருடைய பருவதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என் தேவன், the Lord is my provider, என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். அப்ப ஆபிரகாமை பத்தி கேட்டனா, ஆபிரகாமிட்ட கர்த்தர் யாருப்பா அப்படின்னு கேட்டனா, ஆபிரகாம் சொல்லுவான், கர்த்தர் என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். அப்ப பரிசுத்தமான்கள் வேதத்திலே கர்த்தரை பற்றி என்ன பேசப்படுகிறது என்பதை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய நேச்சரை பார்த்து தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நேச்சர் என்ன, என் ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துறார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் வந்து தன்னை தனக்கு கீழ்ப்படுகிறானா, கீழ்ப்படுகிறவனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறவர், அப்படி அவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. ஆனா இங்க ஆபிரகாம் என்ன சொல்றா, என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். அப்ப நம்ம வாழ்க்கை ரெண்டாவது அவரை பற்றி பேசப்படுகிற வார்த்தைகளை கவனிக்கிறது. என் ஆண்டவரை பத்தி யார் யாரெல்லாம் என்ன பேசினாங்க, அனுபவத்துல பேசினாங்க எல்லாருமே. ஆகார் வீட்டை விட்டு அதே ஆபிரகாம் மூலமாகவும், ஆபிரகாமினால் சாராளினால் விரட்டை அடிக்கப்பட்டார். இந்த ஆகார் அனாதையை போல ஓடுகிறா, பிள்ளையை தூக்கிட்டு அனாதையாய் போகிற அவளை யாருமே கவனிக்கிறதில்லை. ஆனால் ஆண்டவர் அவளை கவனித்தார். எங்க போற, அவனை விசாரித்தார். அவன் நினைச்ச யாருமே தன்னை பார்க்கல, கவனிக்கல. ஆனா அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது, தன்னை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். லகாயிரோயினா, நீர் என்னை காண்கிற தேவன். பாண்டவரை பத்தி ஆகாரா கேட்பன, அவ சொல்லுவா, கர்த்தர் எங்க போனாலும் அவர் ஒருத்தர் தான் என்ன பார்க்கிறாரு. யாருமே எனக்கு ஆதரவு இல்லைனாலும் அவரும் எனக்கு ஆதரவா இருக்கிறார். எல்லாருமே என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட்டது கிடையாது. நான் எங்க போனாலும், மனாந்திரத்துல போனாலும், தனியே போனாலும், எனக்கு யாருமே இல்லை நினைச்சாலும், என் ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. என் தேவை என்னன்றதை பார்க்கிறார், என் பிரச்சனை என்னன்றதை பார்க்கிறார். அப்ப அதை உணர்ந்து அவர் சொல்றா, லகாயிரோயி, என்னை காண்கிற தேவன். யோபு கேட்டீங்கன்னா, அவன் அதிகமாய் பாடுபட்டவன். உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் அவ்வளவு பாடுகள் வந்தது கிடையாது. அந்த பாடுகளின் நடுவிலே அவன் முறுமுறுத்திருக்கலாம், கர்த்தர் திட்டி இருக்கலாம், என்ன வேணா பேணலாம். ஆனா அந்த நடுவில் அவன் கர்த்தரை பத்தி என்ன பேசுறான்னு ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 23:14 வாசிக்கலாம். 23:14
எனக்கு குறித்திருக்கிறதை,
எனக்கு குறித்திருக்கிறதை
அவர் நிறைவேற்றுவார்,
அவர் நிறைவேற்றுவார்.
இப்படிப்பட்டவைகள்,
இப்படிப்பட்டவைகள்
இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு,
இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யோபு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அப்ப பாருங்க, இவன் வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க, ஒரு பக்கம் எவ்வளவு பாடு இருக்குதான், நம்ம கர்த்தரை பத்தி என்ன பேசலாம், அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அப்ப இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு சொல்லுதுன்னா, யோபுவுக்கு மட்டுமல்ல, என் ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. கர்த்தரை பற்றி சொல்லப்படுகிற வசனங்களையும் சொல்லுகிறேன், நீங்கள் உற்று கவனித்து பார்த்து அதை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்க வேண்டும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விதத்திலே உங்களுக்கு கர்த்தரை அப்ரோச் பண்றதுக்கு உங்களுக்கு மனதை மாற்றும். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய கேரக்டரை பார்க்கறீங்க, ரெண்டாவது அவரை பற்றி அனுபவசாலிகள் பேசின வார்த்தைகள் பைபிள் நிறைஞ்சிருக்குது, அதையெல்லாம் பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா சிலது பாசிட்டிவா இருக்கும், சிலது நெகட்டிவா இருக்கும். ஆனா ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவ் தான், நெகட்டிவா இருக்கிற போல தெரிகிற வசனங்கள் கூட நமக்கு பாசிட்டிவ் தான். இவங்களுக்கு எதிர்மாறா இருக்கிற ஒரு வசனத்தை காண்பிக்கிற பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இந்த நிருப ஆக்கியோன் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 12:29 வாசிக்கலாம்.
நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே.
இந்த எபிரேயர் நிருபக்காரர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. இப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் அவரை பத்தி என்ன பேசுறாங்க, ஆபிரகாம் நல்லா பேசினாரு, யோபு எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் நான் பாசிட்டிவா பேசினாரு. ஆனால் இங்க எபிரேய நிருபக்காரர் சொல்றாரு, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார்னு பேசுறாரு. அப்ப கர்த்தரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று அவருடைய நேச்சரை பார்க்கிறோம், இரண்டாவது அவரை பற்றி வேதம் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் கவனித்து பார்த்து ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கதான் நீங்கள் பிதாவையும் பார்க்கணும், இயேசுவையும் பார்க்கணும், அங்கதான் நித்திய ஜீவன் இருக்குது. பைபிள் நீங்க வேற எதையுமே பார்க்காதீங்க, அவருடைய நேச்சரை பாருங்க. இரண்டாவது அவரை பத்தி என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க, அவரை பத்தி என்ன சொல்லப்படுது, அங்கேதான் நீங்கள் பிதாவை பார்க்கறீங்க, அங்கதான் இயேசுவை பார்க்கறீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் அன்பின் தெய்வம், அடுத்த பக்கத்திலே அவர் நம்மை பட்சிக்கிற அக்னியினும் கூடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் ஒரு பக்கம் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுகிறவர், ஆனால் அடுத்த பக்கத்தில் பட்சிக்கிற அக்னியினும் போட்டிருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அவரை பற்றி சொல்லப்பட்டவைகளை நம்ம கவனிக்கணும், இரண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு ஆவிக்குரிய உணர்வுகளை வேதவசனம் நமக்கு கொடுக்குது. மூன்றாவது இந்த வேதவசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது பாருங்க, மறுபடியும் ஏசாயா 6:8 வாசிக்கலாம்.
பின்பு யாரை நான் அனுப்புவேன்,
யார் நமது காரியமாய் போவார்கள் என்று
உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
இந்த ஏசாயாவுக்கு பாத்தீங்கன்னா மூன்று வித்தியாசமான காரியங்கள் காட்டப்படுகிறது. முதல், ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டப்பட்டுச்சு. ரெண்டாவது, அவரை பற்றி பேசப்படுகிறது காட்டப்பட்டது. மூன்றாவது, ஆண்டவரே பேசுகிறதும் காட்டப்படுகிறது, அவரே டைரக்டா பேசுகிறது. மூணு வித்தியாசமான காரியம். முதல் வசனத்தில் அவர் ஒண்ணுமே பேசல, அவர் ஜஸ்ட் உட்கார்ந்து இருக்கிறார். இது எது சொல்லுதுன்னா அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை ஜஸ்ட் காட்டுது. ரெண்டாவது, அங்கே அவர் கூட இருக்கிறதான அந்த சேராவியன்கள் என்ன புரிஞ்சுகிட்டாங்கன்றது நமக்கு காட்டுது. நம்ம போய் பரலோகத்துல போய் ஆண்டவர் பக்கத்துல பார்த்துட்டு வரல, ஆனா பார்த்தவங்க சொல்றதை நம்ம அவரை அக்செப்ட் பண்ணிக்கணும். இது சேராபீன்கள் பக்கத்துல பார்த்துட்டு சொல்றாங்க அவர் பரிசுத்தர், அதை நம்ம பிடிச்சுக்கணும். மூன்றாவது, இப்ப ஆண்டவரே நம்ம கிட்ட டைரக்டா கம்யூனிகேட் பண்றாரு, உட்கார்ந்து இப்ப நம்ம டைரக்டா கம்யூனிகேட் பண்றாரு. இதெல்லாம் காமிச்சுட்டு நம்ம கூட பர்சனலா பேசுறாரு. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்கள்? இது ஆண்டவர் உங்களோடு கூட பர்சனலா உங்களுக்கு என்ன உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. கர்த்தருக்கு ஒரு தேவை இருக்கிறது, என் காரியமாய் போகிறதற்கு யார், என்னுடைய காரியத்தை செய்கிறதற்கு யார் ஆயத்தமா இருக்கிறார், எனக்கு காரியம் இருக்கு, என்னுடைய வேலை இருக்கு, அதை செய்கிறதற்கு யார் ஆயத்தமா இருக்கிறார், யாரை நான் அனுப்புறது, வேலை இருக்குது அதை செய்யறதுக்கு ஆள் இல்லை, யாரை நான் அனுப்புவேன்? அப்ப அடுத்தது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் பிடிக்க வேண்டும். அவர் டைரக்டா பேசுற வார்த்தைகள், எந்தெந்த பரிசுத்தவான்களோடு அவர் என்னென்ன பேசினார், இந்த வார்த்தைகள் தான் நம்மை ஒவ்வொரு நாளிலும் நமக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு. நீங்க பைபிள் நீங்க என்னைக்குமே ஒரு ஹிஸ்டரி மாறி படிச்சிடக்கூடாது. நான் பெரும்பாலும் ஆரம்பத்தில் நம்ம நானும் எத்தனையோ முறை தவறு செஞ்சிருக்கிறேன். இப்ப எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு மோசையுடைய வாழ்க்கையை படிக்கிறோம், இது மோசைக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு. சாலமோனுக்கு படிச்சு பத்தி எழுதினா சாலமோனுக்கு சொல்லப்பட்டது. சாலமோன் விண்ணப்பம் பண்ணது கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு, அவன் ஞானத்தை கேட்டது கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு, அது கர்த்தருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு. ஓ சாலமோனுக்கு ராஜா வாக்குனாரு கர்த்தர், அதனால வந்து அவன் ஞானத்தை கேட்டா அது நல்ல விஷயம். இது ஹிஸ்டரி. ஆனால் அதே சாலமோனின் ஆண்டவர் தான் எனக்கு ஆண்டவராக இருக்கிறார். சாலமோனுக்கு தேசத்தை ஆளுகிற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஆனால் எனக்கு என்னுடைய வட்டத்துக்குள் ஒரு ஆளுகை செய்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். சாலமோன் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ராஜ்யபாரத்தை ஆளுகிறதற்கு அவன் ஞானத்தை கேட்டது கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு. எனக்கு என் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிற பொசிஷனை நான் சரியா செய்வதற்கு, அந்த இடத்துல நான் கரெக்டா செய்வதற்கு ஞானத்தை கேட்பது என் ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமா இருக்கும். என்னைக்குமே யாருக்கோ என்ன எடுக்கக்கூடாது, அவைகள் எல்லாம் எனக்காகவே எழுதப்பட்டது. அவருடைய விண்ணப்பம் உகந்ததா இருக்குமானால் நான் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பை குறித்து நான் ஜெபிப்பது அது கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருக்கும். பைபிளை என்னைக்குமே நம்ம வந்து மற்றவர்களுக்கு என்று ஒரு காரியத்தில் பார்க்காமல் எல்லாத்தினையும் ஆண்டவரையே போக்கஸ் பண்ணி படிக்கணும், வேற யாரையும் போக்கஸ் பண்ணாதீங்க. பைபிள் ஆண்டவரை பாருங்கள். இரண்டாவது ஆண்டவருடைய அவரை குறித்து அனுபவத்திலே பார்த்தவர்கள் என்ன பேசுறாங்கன்றதை பாருங்க. மூன்றாவது ஆண்டவர் நம்மோட பர்சனல் அவருடைய வார்த்தைகள் டைரக்ட் அவர் பேசின வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்கள். அது ரொம்ப முக்கியம். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் டைரக்ட் ஸ்பீச், அவர் டைரக்டா பேசுற வார்த்தைகளை ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதுல பைபிள் சில இப்ப நமக்கு வந்து இங்கிலீஷ்ல வருது, தமிழ் படிப்பு வந்திருக்குது. இப்ப வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இன் ரெட் லெட்டர்ஸ் எல்லாம் வரும், கலர் மாத்தி அந்த மாதிரி பைபிள் வச்சு ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன், அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நீங்க ரொம்ப கவனமாய் பிடிக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். கர்த்தர் டைரக்டா பேசுறது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணுங்க, சாதாரணமா படிக்காதீங்க, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கமெண்ட்ஸ், ஒரு கமெண்ட் வரதை விட அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பேசினார் அதுக்கெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்படி நீங்கள் படித்து நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், எந்த ஒரு வேத பகுதி எடுத்தாலும் அதுல ஆண்டவர் மாத்திரமே உங்களுக்கு வெளிப்படுவார், ஆண்டவர் மாத்திரமே உங்க வாழ்க்கையில நிறைவார். அதுல பிதாவை அறிவீர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிவீர்கள். அவர் மூலமாகத்தான் நித்திய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில அடைந்து விடுகிறோம். ஆகியன இந்த நாட்களில் வேத வசனத்தை ஒரு தேவ பிள்ளைகள் கவனத்தோடு பார்க்கணும். இப்ப முதலாவது காரியத்தை நம்ம பார்த்தோம், ஆண்டவரை பார்க்கிறோம் உயர முன்னதமான சிங்காசனத்தில். அதை பார்க்கும்பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு மேலே எப்படி இருக்கிறன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது அவருடைய குறித்து பரிசுத்தம் அவரை குறித்து பேசப்பட்டுச்சு, நான் எப்படி இருக்கிறேன் அதை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு வசதியா இருக்குது. மூன்றாவது அவருடைய அழைப்பு, யாரை நான் அனுப்புவேன், நான் என் ஆண்டவருக்கு எப்படி நான் அவருடைய காரியத்தை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறேன், நம்ம எக்ஸாமின் பண்றதுக்கு நமக்கு உதவி செய்யும். அதனால கர்த்தரை பாருங்க, அதோடு உங்க லைஃபை கம்பேர் பண்ணுங்க. என்னைக்குமே கம்பேர் பண்ணாம பைபிளை படிக்காதீங்க. கர்த்தரை நல்லா பாருங்க, பிதாவை பாருங்க, இயேசுவை பாருங்க, அவருடைய நேச்சரை பாருங்க, அவருடைய வார்த்தையை பாருங்க, அவரை பத்தி சொல்லப்பட்டதை பாருங்க. பார்த்துட்டு பாராட்டிட்டு போயிடாதீங்க, பார்த்துட்டு அதோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். இந்த ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், இந்த ஆண்டவருக்கு முன்பாக என் காரியம் எப்படி இருக்கு, இந்த ஆண்டவருக்கு முன்னாக நான் எந்த அளவுக்கு குறைவுள்ளவனா இருக்கிறேன், அதை வைத்து நீங்க உங்களை கம்பேர் பண்ணுங்க. எனக்கும் கர்த்தரோடு உங்களை கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போதுதான் நம்முடைய குறைவுகள் என்ன என்பது நமக்கு தெரியும். அந்த குறைவுகளை நம்ம அறியும் பொழுதுதான் தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு சரியான ஒரு பாதையை நமக்கு காண்பிப்பார். அதை வச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை அவருடைய சாயலாய் மாற்றுவார். அதனால் இந்த நாட்கள் இந்த வேதத்தை கவனமா வாசிச்சு கர்த்தரையே ஹீரோவாக்கு. இதுவரைக்கும் நீங்க அந்த கவனம் இல்லாம கேஷுவலா படிச்சிருப்பீங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன், எங்க நீங்க பைபிளை திறந்தாலும் கர்த்தரை மட்டுமே ஹீரோவாக்கிப்பார். அவர் ஒருத்தர் தான் எல்லாரையும் சிறந்து விளங்க பண்ணியிருக்கிறவர். உங்களையும் அப்படியே மாற்றுவார். அப்படி படிங்க, படிக்கிற காரியத்தை குறித்து ஜெபிங்க. படிச்சு அப்படி விட்டுறாதீங்க, அந்த காரியத்தை குறித்து ஜெபிங்க. அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஸ்பாட்லேயே ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போடும். ஆமென். ஜெபிக்கலாம். Glory to Jesus. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் தான் நம்மை நித்திய ஜீவனுக்குள் நடத்துகிறது. இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த வேதத்தை எப்படி வாசிக்கணும், எப்படி தியானிக்கும் என்பதன் அடுத்த காரியத்தை சொன்னேன். பைபிள்ல எத்தனையோ ஹீரோஸ் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரையும் ஹீரோவாக்கினவரை தான் நம்ம பார்க்கணும். வேதத்தை நீங்க எடுத்தாலே ஆண்டவரை தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே எலியாவை அறிகிறதுனால நித்திய ஜீவன் வராது. பிதாவையும் குமாரனையும் அறிவதனாலதான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? பைபிள்ல நீங்க படிக்கும் பொழுது என்னைக்குமே உங்க ஃபோக்கஸ் பிதா அல்லது குமாரன், அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணு. அவங்கள பாருங்க, அவங்க எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. மோசே மலையின் மேல் இருக்கும் பொழுது கீழே விக்கிரகாராதனை செய்து ஜனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? கோபம் உள்ளவராக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதே ஆண்டவர் தம்மை தேடுகிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு அன்புள்ளவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் அவரை பார்க்கணும். கர்த்தரை பாருங்கள். வேதத்தை எங்க திருப்பினாலும் கர்த்தரை பாருங்க, அவரையே பாருங்க, அவர் எப்படி இருக்கிறார். இரண்டாவது, அவரை பற்றி வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவரை பற்றி சொல்லப்படுகிறதை கவனி. அவரை பற்றி மோசே என்ன சொன்னான், ஆபிரகாம் என்ன சொன்னான், சாமுவேல் என்ன சொன்னான், அவரை பற்றி சொல்லப்படுகிறத பாருங்க. மூணாவது, அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏசாயாவுக்கு தன்னை சிங்காசனத்திலே காண்பித்தார். அவரை பற்றி பரிசுத்தர் என்று சொல்லி சேராமீன்கள் பேசினதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். மூன்றாவது, அவரே பேசுறாரு, யாரை நான் அனுப்புவேன். மூன்றாவது, அவர் பேசுகிற வார்த்தைகளை கவனி. என்ன பேசுறார், எனக்கு என்ன பேசுறார், அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எனக்கு என்ன சொல்லுகிறது என்று கவனிங்க. அதற்கு கீழ்ப்படியும் கூட ஒப்பு கொடுங்க. இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பும். இந்த மூன்று காரியங்களை பார்க்கும் பொழுதும் உங்களுக்குள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அதற்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஆண்டவரை பார்க்கும் பொழுது, ஐயோ என் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்னால் எப்படி இருக்கணும், வாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். அவரை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஐயோ இந்த ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி வாழணும், ஒப்புக் கொடுங்க. அடுத்தது அவர் உங்களோடு நேர பேசுற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அதற்கு உங்களை அர்ப்பணியுங்க. இப்படித்தான் நம்ம தேவ சாயலை அடைகிறோம். கர்த்தரை பார்த்தாதான் அவரை மாறி மாற முடியும். அவரை பத்தி பேசுறதை கேட்டாதான் நாம் அவரை மாறி மாற முடியும். அவர் பேசுறதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நாம் அவரை மாறி மாற முடியும். அவரை மாறி மாறினாதான் பரலோகத்துக்கே போக முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரங்கள் நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, வேத புத்தகத்தை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வேதத்தை நாங்கள் எந்த பக்கத்தை திருப்பினாலும் நாங்கள் உங்களையே பார்க்கணும்ப்பா, வேற யாரையும் பார்க்கக்கூடாது. உங்களை மட்டுமே நாங்கள் பார்க்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களை பத்தி என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, இதையே நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட வேத வசனங்களின் மூலமாக கர்த்தர் எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்து எங்களை புடமிட்டு எங்களை உமது சாயலாய் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உமது நாமத்தின் மகிமைக்காக வழி நடத்துங்க அப்பா. ஆசீர்வதி துதி கன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.